முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரம் தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி பூண்டி முதுகலை அண்டு விலங்கியல் ஆராய்ச்சி துறையின் பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி ஆலோசகர் முனைவர் எஸ் கணேசன் அவர்கள் வழங்கவிருக்கும் இன்சுலின் தாவரம் பகுதி 48 தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை எஃப்எம் நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வனமும் வாழ்வியலும் நிகழ்வில் மறுபடியும் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனது பெயர் முனைவர் கணேசன் சிவமணி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி புஷ்பம் கல்லூரியில் விலங்கியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் இன்று வனமும் வாழ்வியலும் நிகழ்வில் உங்களிடம் பகிரப்போகும் செய்தி என்னவென்றால், சர்க்கரை கொல்லி என்று அழைக்கப்படும் தாவரத்தை பற்றி. பொதுவாக இந்த புதுகை எப்பம் இந்த வனமும் வாழ்வியல் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை, அதாவது தாவரங்களை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய வாழ்விடம், மருத்துவ பயன்கள் அத்தனையும் பார்த்து வருகிறோம். இந்த சர்க்கரை கொல்லி என்று அழைக்கப்படும் இந்த தாவரம் ஆங்கிலத்தில் மட்டுமல்லாமல் தாவரவியல் பெயராக காஸ்டஸ் ஸ்பைக்கேட்டஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காஸ்டஸ் ஸ்பைக்கேட்டஸ் அப்படின்றதற்கு இன்னும் சில பெயர்கள் உள்ளன. இந்திய தலை இஞ்சி, ஸ்பைரல் இஞ்சி, ஸ்பைக்கட் ஸ்பைரல் இஞ்சி, இந்த மாதிரி பல வகையான பேரில் அழைக்கிறோம். இது எங்கே இருந்து, இதோட ஆரிஜின் எங்கேருந்து தோன்றுச்சு இந்த தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஹரிபியன்ற ஒரு இடத்துலையும் உருவாது. ஹரிபியன் அப்படின்றது அமெரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதியாகும். இதைத்தான் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம் காஸ்டஸ் ஸ்பைக்கேட்டஸ்க்கு. இந்த காஸ்டஸ் ஸ்பைக்கேட்டஸ் உடைய இந்த சர்க்கரை கொல்லி தாவரம் எங்கே வளரும், மேற்கிந்திய தீவுகளிலிருந்து மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, இது இப்போ இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்குமோ அந்த இடத்துல இது நல்லா செழிப்பாக வளரும். இது எப்படி சார் இதை மல்டிப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இஞ்சி கீழே ஒரு ரைசோம் பார்த்தீங்கன்னா இஞ்சி மாதிரி ஒரு வடிவில் இருக்கும். இந்த இஞ்சியில் ஒரு சின்ன ஒரு துண்டை மட்டும் நீங்கள் உடச்சி இன்னொரு இடத்துல வச்சிங்கன்னா அது இங்கே இன்னொரு புது பிளான்ட் உருவாகும். அந்த மாதிரி வெரி விரைவில் வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குது. இந்த தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இஞ்சி இலை தண்டு பூ அத்தனையிலையும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இந்த பிளான்ட்டோடைய முக்கியமான அம்சங்களை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த பிளான்ட்டோடைய சாகுபடி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஈரமான இடத்துல அந்த இஞ்சின்ற இட கொஞ்சம் பிச்சு வச்சாலே முளைச்சிரும்னு சொன்னேன். ஈரப்பதம் இருந்தால் முழுமையாக வெயிலில் கூட இது நல்லா வளரும். எவ்வளோ உயரத்துக்கு வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 அடியிலிருந்து 7 அடி வரைக்கும் இது நல்லா வளரும். இந்த இலை வந்து கல்வாழை இலையை போன்று அமைஞ்சிருக்கும். கல்வாழை இலையில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ கல்வாழைனா இலையோட சின்ன சைஸ் மாதிரி இருக்கும். பட் இந்த இலை கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும். நல்லா இந்த இலையை கொஞ்சம் பிச்சு கையில் நசுக்கினீங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் நல்லாவே வரும். அந்தளவுக்கு ஒரு சாறு நிறைந்த ஒரு சிறப்பம்சத்தோடு இருக்கும். இதில் ஒரு சிவப்பு கூம்பு வடிவில் பூ உருவாகும். சிவப்பு இளம் சிவப்பு அந்த பூ பார்த்திங்கன்னா சிவப்பு கலராகவும், சைட்லலாம் அந்த ஓரங்களில் பார்த்தா மஞ்சள் கலரில் பூ பூக்கும், இல்லை மஞ்சளில் பூ பூத்திருக்கும், சைடில் சிவப்பு கலராகும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு புரோட்டன்ஸ் வகைய மாதிரியே இருக்கும். வீட்டில் சில வீடுகளில் வந்து சில மருத்துவத்துக்காண்டியே வைக்கிறாங்க சர்க்கரை கொல்லி அப்படின்றாலும் அதுலேயே மருத்துவ பலன் தெரியுது. சில பேர் வீட்டில் வந்து இதை வந்து ஒரு புரோட்டன்ஸ் ஒரு அழகு செடியாக கூட இதை வளர்க்குறாங்க. டெவலப்டு கண்ட்ரியில் இது நிறையா எல்லா வீட்லேயும் இதை வச்சு வளர்க்குறோம். ஏன்னா இதை மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ப்ளஸ் இதில் மருத்துவ குணமும் இதில் அதிகமாக இருக்கிறது. இதோடைய ஃபேமிலி எந்த குடும்பத்தை சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ்டேசி காஸ்டேசின்ற ஃபேமிலியை சேர்ந்த தாவரமாக இது இருக்கிறது. இதோடைய ஆர்டர் எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிங்கிபரேசஸ் ஜிங்கிபரேசஸ் அப்படின்ற ஆர்டரை சேர்ந்துருக்கு. இது ஒரு பேரினம். பேரினம்ன்றது ஜீனஸ் ஸ்பீசிஸ்னு சொல்லுவோம் நாங்கள் பாட்டனியில். பேரினம்ன்றது காஸ்டஸில் வரும், சிற்றினம்ன்றது ஸ்பைகேட்டஸில் வரும். இப்போ காஸ்டஸ் ஸ்பைகேட்டஸ் அப்படின்றது இந்த தாவரத்தினுடைய தாவரவியல் பெயர். இந்த காஸ்டஸ் அப்படின்றது வந்து பேரினத்தையும், இந்த ஸ்பைகேட்டஸ் அப்படின்றது சிற்றினத்தையும் குறிக்கும். இந்த பிளான்ட்டோடைய அமைப்பு மேக்சிமம் அழிச்சோடனே 6 அடிக்கு மேலே வளராது. ஆனால் அதை பார்ப்பதற்கு ஏர்லி மார்னிங் அது எழுந்திரிச்சு அந்த பிளான்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது பார்ப்பதற்கே ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு வடிவில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர்ஸ், இந்த பூக்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் சக்கரை கொல்லின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஆராய்ச்சிகளில் எடுத்துக்காட்டாக என்னுடைய ஆராய்ச்சி மாணவர் ஒருத்தவர் இதில் பிஹெச்டி முடித்து இப்போ அவர் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் இதில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கார் இந்த பிளான்ட்டில். அவர் எடுத்துக்கிட்ட பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா ரைசோம், அந்த இஞ்சி இருக்கக்கூடிய அது வேர் அடியில் இருக்கக்கூடிய அந்த ரைசோம் அதில் வச்சு பண்ணார். இன்னொரு மாணவர் இலையில் வச்சு பண்ணார். இன்னொரு மாணவர் பூவில் பண்ணார். ஸோ 3 பேர் இந்த ஒர்க்கில் இந்த பிளான்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னொரு அக்கேஷனில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து இந்த பிளான்ட்டோடைய இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறோம். எப்படி செலக்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி லிட்ரேச்சர், அதிகாரப்பூர்வமான எடுத்துக்காட்டுகளை, ஆல்ரெடி கட்டுரைகள் நிறையா பன்னாட்டு மையங்களில் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது. இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் அது நிறைய ஆராய்ச்சியில் இது உட்படுத்தப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து சர்க்கரை நோயாளிகளுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அது எல்லாருக்கும் தெரியும். அனைவரும் வீட்லேயும் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கோ இல்லையோ டேப்லெட்ஸு இன்சுலின் அந்த மாதிரி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நம்ம ஆளாக்கிட்டோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான், உணவு பழக்கங்கள், அதுதான் அந்த டயபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு அமையுது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த தாவரம் சர்க்கரை கொல்லின்னு சொல்கிறீங்க, அப்போ இந்த டயபெட்டிஸ் அந்த சர்க்கரை நோயின்றது வந்து நோயினே சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அதை வந்து அது ஒரு குறைபாடு தான், அது இன்சுலினுடைய குறைபாடை தான் நம்ம வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்கிறோம். இதில் 3 விதமான வகைகள் உள்ளது. Type 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், Type 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அப்புறம் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த காஸ்டஸ் ஸ்பைகேட்டஸ் உடைய லீஃபோ இல்லை இந்த ரைசோமோ ஃப்ளாரோ எந்த வகையான சர்க்கரை நோயை சரிப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி உருவாகலாம். அதை நான் அதை சொல்கிறேன் நான். இப்போ வகை 1 சர்க்கரை நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னா பிறக்கும் பொழுதே அவங்க ஜீன்லேயே அந்த இன்சுலின் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த திறமை அடைபட்டு விடுகிறது. அப்போ இந்த வகை 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் Type 1 உடைய அந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய அந்த எய்தர் அந்த குழந்தைக்கு பேங்க்ரியாஸ் இருக்கும், பீட்டா செல்ஸ் இருக்கும், ஆனால் இன்சுலின் சுரக்காத நிலைமை இருக்கும். அதை வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்சுலின் டிபெண்டன்ட்டுக்கு இந்த காஸ்டஸ் ஸ்பைகேட்டஸோட எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா இல்லை, இது வரைக்கும் சோஃபார் ரிசர்ச் இல்லை. அப்போ எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? அடுத்த கொஸ்டின் என்னென்னா Type 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த Type 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எப்படி வருது கேட்டிங்கன்னா, ஃபுட்டுனால, உணவு பழக்கத்தினால, ஒபிசிட்டி, தொப்பை போட, ஒபிசிட்டி இட்ஸ் லீட்ஸ் டு டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. தொப்பை போடுவதில் அதனால் வரக்கூடிய அந்த இன்சுலின் இன்டிபெண்ட், உடற்பயிற்சியெலாம் செய்யாமல் உடல் ரொம்ப பருமன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, ரொம்ப டைட்டாக வேலை பார்க்குறது, தூக்கம் வரது தூங்குறது கிடையாது, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பசி எடுத்தால் இப்போ சாப்பிட்றது கிடையாது, ரொம்ப டைட்டாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கி நான் IT ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனாலே நிறைய ப்ராப்ளம் வருது மெடிக்கல் ரிலேட்டடாக. அது இன்னொரு மருத்துவம் பற்றி பேசும்பொழுது நான் அதை பற்றி நிறையா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம தாவரங்களை மட்டும் ஹைலைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த Type 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸில் தான் என்னுடைய மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் ஒர்க்கை முடிச்சு அவங்க டாக்டர் பட்டம் வாங்கி இன்றைக்கி அங்கே மூணு பேருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. சென்னையில் ஒருத்தர் ப்ரொஃபஸராக இருக்கார், இன்னொருத்தர் ரிசர்ச்சில் இருக்கார், இன்னொருத்தர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Type 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸை இந்த பிளான்ட்டை வச்சு சரி பண்ண கண்டிஷனில் நிறைய ஆராய்ச்சிகள் நாங்கள் பண்ணினோம். இன்னமும் அதுக்கு மேலேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் குரூட் எக்ஸ்ட்ராக்ட், குரூட் எக்ஸ்ட்ராக்ட் மீன்ஸ் அந்த பிளான்ட்டை மொத்தமாக எடுத்து அதை அப்படியே அரைச்சி அதுலேருந்து நாங்கள் அனிமல் ஸ்டடீஸ் செல்லைன் ஸ்டடீஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணோம். பட் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நானோ பார்ட்டிகிள்ஸ்ன்றது அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டை எடுத்து அதை மட்டும் பார்க்குறது. அந்த ஒர்க்கு அந்தளவுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்குது. ஓகே, அடுத்து இன்னொரு வகை சொன்னேன், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா, ஒரு பெண்மணி மகப்பேறு டயத்தில் கன்சீவாக இருக்கிறச்ச அவங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் வரும். அதை என்ன சொல்லுவோம்னா ஜிடிஎம் பேஷண்ட் அப்படின்னு. ஜிடிஎம் அப்படின்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் இந்த பிளான்ஸை கொடுத்து இது வரைக்கும் எந்த ரிசர்ச்சும் இல்லை. ஏன்னா கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணலை இன்னும். இது வந்து நம்ம அனிமல்ஸில் கொடுத்து செக் பண்ணியிருக்கோமே தவிர ஒரு கிளினிக்கலாக அதை இன்னும் நம்ம இன்னும் அதை ப்ரூவ் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த காஸ்டஸ் ஸ்பைக்கேட்டஸ் ரொம்பவுமே வீரியம் நிறைந்ததாக இருக்கிறது. இன்னொன்று, டயபெட்டிஸ் உள்ளவங்க எடுத்துக்கக்கூடிய மெடிசின்ஸு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கலாம், அடுத்து வந்து அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். இப்போ டயபெட்டிஸை வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு இந்த காஸ்டஸ் ஸ்பைக்கேட்டஸ் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. இந்த காஸ்டஸ் ஸ்பைக்கேட்டஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அதாவது நல்ல வளர்ச்சியடைந்த நகரங்களில் எல்லார் வீட்லேயுமே வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ரிச் மேன் பணக்கார வீட்லேயும் என்ன பண்ணுறாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா சைடு எஃபெக்ட்னால நிறையா கிட்னி, இப்போ டயபெட்டிஸ் பீப்புள் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதனால் அந்த சுகருடைய லெவல் அன்னைக்கு குறையும். இப்போ சுகர் லெவல் வந்து ரேண்டமில் எடுக்கும்போது 300 இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த டயத்தில் வந்து அவங்க ஒரு டேப்லெட்டை போடுறாங்க, ஒரு ஏதோ ஒரு மெட்ஃபார்மின், ஏதோ ஒரு மெட்ஃபார்மின் அவங்க எடுத்து போடுறச்ச அந்த மெட்ஃபார்மின் என்ன பண்ணும், அந்த சுகருடைய அந்த 300 ரீடிங்கை ஒரு 200 அட 180 கொண்டு வரும்னு வச்சுக்கோங்க. பட் அந்த டேப்லெட்டை அவங்க கண்டினியூஸாக எடுத்துகிட்ருக்கப்ப அந்த டேப்லெட்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் பார்ட்டிகிள்ஸ் அதர் ஆர்கன்ஸாக அஃபெக்ட் பண்ணும், லைக் கிட்னி, லிவர், ஸ்டொமக்கு, இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அதான் சைடு எஃபெக்ட்னு சொல்கிறது. கண் பார்வையை மங்க வைக்கும். பட் இதே இது வந்து அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த நோயாளி அவர் வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த காஸ்டஸ் ஸ்பைக்கேட்டஸுடைய இலையை காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 இலையை நல்லா எடுத்து, நுனி இலையை ரொம்ப கீழே உள்ளது வேணால் டாப்பில் அந்த கொழுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 4-3 இலையை எடுத்து நல்லா 3-4 இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சும்மா வெறும் இலையில் அப்படியே மென்டல் ஜூஸை குடிச்சிட்டு சக்கையும் முழுங்கலாம், தப்பு கிடையாது. பட் சக்கையாக ஃபீல் ஆகாது, ஏன்னா சக்கை மாதிரி அது ஏன்னா ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் டிஷ்யூ தான் அது, அது அப்படியே மென்று முழுங்கலாம். வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலோட ஹார்டாக இருக்கும், இது வெத்தலை விட சாஃப்டாக இருக்கும். நான் சொன்னேன் கையிலே நசுக்குனா அது ஜூஸ் வரும்னு சொன்னேன். அந்தளவுக்கு அந்த கொழுந்தை எடுத்து ஒரு 3-4 இலையை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா டேப்லெட்டு போட்டு எந்த அளவுக்கு இந்த லெவல் குறைஞ்சிச்சோ அதே அளவை விட குறையாட்டினா கூட, ஆனால் கண்டினியூஸாக இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இது வெற்றி அடையும் இந்த ட்ரீட்மெண்ட்டை. இன்னொன்று, இந்த செடி வந்து ஈஸியாக வளரும், இதனால் வந்து நீங்கள் காசு கொடுத்து காஸ்ட் எஃபெக்டிவ் வரல, வெரி வெரி லெஸ் அமௌண்ட். இன்னொன்று, சைடு எஃபெக்டிவ். காசை விடுங்க, காசு சம்பாரிச்சிக்கலாம் நம்ம, ஓகேயா, ஆனால் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் தானே இல்லாமல் இருக்கணும். ஒரு நோயை எப்படி சரிப்படுத்துறது, ஒரு மாத்திரை போட்டால் நோய் சரியாகும்னு சொல்கிறோம், ஆனால் அதனால என்ன பக்க விளைவு அப்படின்றத நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. அன்றைக்கி என்ன கண்டிஷன், ஒரு ஹெட்டேக்கா, அந்த ஹெட்டேக்கு உடனே ஒரு மாத்திரையை போட்டுருவோம், தூக்கப்பிள்ளையாக ஒரு டேப்லெட்டை போட்டுருவோம். பட் இதவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 4 நாள் அதே பழக்கமாயிடும். அப்போ எப்படி நம்ம ஃபுட்டு மூலியமாக எப்படி சரி பண்ணுறது, அதுதான் இந்த மாதிரி இந்த வனமும் வாழ்வியலும் நிகழ்வில் இந்த புதுகை எப்பவும் வந்து ஒவ்வொரு பேச்சாளர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷனில் ஒவ்வொரு டாப்பிக்கில் பேச வைக்கிறாங்க. இதை மக்கள் நீங்கள் எடுத்துட்டு அதை வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில், உங்களுடைய வாழ்வில் அதை நீங்கள் உட்படுத்துனீங்க அப்படின்னா அதனுடைய பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் டயபெட்டிஸ் வருது. நான் காலேஜில் பார்க்குறேன், நிறையா வேரியண்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நிறைய பேர்த்து பார்க்குறோம். ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால எனக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வருது. ஸோ எல்லாமே சின்ன சின்ன விஷயம், லைக் ஸ்மோக்கிங்னாலேயோ, ட்ரிங்க்ஸ்னாலேயோ, ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ நிறையா பசங்க இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம், என் பொண்ணு வந்து 6th படிக்கிறா, அவள் பார்த்தீங்கன்னா அவள் கொண்டு போகிற புக்ஸ்லாம் பேக்கு ஒரு எழுதி ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் 20 நோட் இருக்குது. இது பிகாஸ் அதெல்லாம் சில விஷயம் சொல்ல முடியல. என்னால் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ஒரு அன்வான்ட் நோயை கொண்டு வரும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரியவங்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோம், அதை புரிஞ்சுட்டு பசங்களுக்கு ஒவ்வொரு தாவரத்தினுடைய அற்புதங்களை சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த காஸ்டஸ் ஸ்பைக்கட்டஸ் இருக்கணும், கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வச்சுருக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்வில் நான் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை சுற்றி எல்லார் வீட்லேயும் மரங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஒரு கொய்யா மரம் கம்பல்சரி இருக்கணும், ஒரு சீத்தா மரம், கிச்சன் தண்ணி போகிற இடத்துல ஒரு வாழை மரம் இருக்கணும் கண்டிப்பாக, ஒரு தென்னை மரம் வைக்கணும் வீட்டில், ஃப்ளவர்ஸு பூ செடிகள் அதிகமாக வைக்கணும். இதெல்லாம் வந்து ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, அழகுக்காண்டியா அப்படின்னா, ஒரு பக்கம் அழகுன்னு சொன்னால் கூட இன்னொரு பக்கம் பசி இல்லாமல் இருக்கலாம். காலை அஞ்சு வெளியே வந்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு கொய்யா மரத்தில் ஒரு கொய்யாப்பழம் பழுத்திருந்தால் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் நம்ம விட்டு கொய்யாப்பு காய்ச்சிருக்கு இல்லையா, உடனே அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பசங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணியோ நம்மளும் கட் பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எதுலேயும் கிடைக்காது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் 200 ரூபீஸ் 300 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய கிடைக்காத ஃப்ரூட்டு, ட்ராகன் ஃப்ரூட்டு, கிவி ஃப்ரூட்டுன்னு வாங்கி சாப்பிட்றீங்க, பணம் உள்ளே வாங்கி சாப்பிட்லாம். பட் அது பட் இஸ் த அது என்ன மெக்கானிசம் இருக்குது அதில்? உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாவரத்துலேருந்து ஒரு பொருளை எடுத்து நீங்கள் பறித்து சாப்பிட்றப்ப இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வெளியே ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்றதுல இருக்கவே இருக்காது நிச்சயமாக, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கே இதை நீ உங்கள் வீட்டில் அதை அப்ளை பண்ணுங்கள். இந்த பிளான்ட்ஸு எல்லா நர்சரி கார்டன்லையும் கிடைக்கும். ஒரு சும்மா 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். வாங்கி வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து அந்த பேர் அந்த பிச்சு பிச்சு வச்சுக்கிட்டு நிறையா கொண்டு வரலாம். உங்கள் சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க. சுகர் இருந்தால் தான் சாப்பிடலாமா சார், சுகர் இல்லாமல் சாப்பிட்டா எதுவும் சாப்பிட்டா போயிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சுகர் இல்லாதவங்களும் அதாவது ஐ மீன் சக்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை, அனைவரும் இது சாப்பிடலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். எப்படி சொல்கிறோம், ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு வெத்தலை எடுத்து சாப்பிட்றோம், சின்ன பிள்ளைகளெல்லாம் வெத்தலை காம்பு எடுத்து மெண்டுவோம் சின்ன குழந்தைகளுக்கு, அதுக்கு ஜூஸு இல்லை பொட்டாசியம் மெக்னீஷியம் நிறையா அது இருக்கும். அதே மாதிரி இந்த காஸ்டஸ் பேக்கெட்டஸ்லேயும் நிறையா மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தி கொடுங்க. ரொம்ப சாப்பிடுவாங்க, அது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் ஒரு டேஸ்ட் புளிப்பு சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த எல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் டெய்லி 1-2 எடுத்து சாப்பிட்டே இருக்கேன், நல்லாயிருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு வெத்தலை போடுறதுக்கு பிறகு கூட இதை நீங்கள் போடலாம். சாப்பிட ஒரு மட்டனோ ஒரு நான்வெஜ் சாம்பார் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 இலையை பிச்சு வாயில் போட்டுட்டு இருக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா, துளசி இலை வீட்டில் வச்சுருங்க, அந்த துளசி இலை எடுத்து வாயில் போட்டு மட்டி சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த காஷஸ் பேக்கெட்டை சாப்பிடலாம். ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்றீங்க மார்னிங், இல்லை ஒரு இப்போ ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி உடம்புல குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே அந்த காஷஸ் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் 2-3 எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட போகும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை மட்டும் எனர்ஜியை கொடுக்கறத விட ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து அலட்டிக்கலாமல் நம்ம உடம்பை நம்ம காப்பாற்றிக்கணும், பார்த்துக்கணும். இன்றைக்குள்ள காலகட்டங்கள் நிறையா வந்து துறைகளில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருதுன்னு. அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தாவரங்களுடைய உதவியோடு சரி பண்ண முடியும்ன்றதை இந்த நேரத்தில் உங்கள் கூட நான் பயந்துக்கிறேன். இது இந்த வனமும் வாழ்வியல் நிகழ்ச்சியிலே எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து கொடுத்திருக்கும் இந்த புதுகை எஃப்எம்க்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை இன்சுலின் தாவரத்தை பற்றிய ரொம்பவே அருமையான தகவல்களை வழங்கிய தஞ்சாவூர் மாவட்டம் ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி பூண்டி முதுகலை அண்ட் விலங்கியல் ஆராய்ச்சி துறையின் பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி ஆலோசகர் முனைவர் எஸ் கணேசன் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.